அனைவருக்கும் வணக்கம். ஊவா மாகாண கல்வி திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள COVID-19 கால கல்வி செயற்பாட்டில் விஞ்ஞான பாடத்திற்காக உங்களுடன் இணையும் நான் ராஜேந்திரன் சுதாகரன், விபுலானந்தா தமிழ் மகா வித்தியாலயத்தில் விஞ்ஞான பாட ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த ஊவா மாகாண கல்வி திணைக்களத்தின் கல்வி பணிப்பாளர்கள், பண்டாரவளை கல்வி பணிமனையின் கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி பிள்ளைகள், இன்று நாம் பாடத்திற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். கடந்த காலங்களில் 3 பாட அலகுகள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கும். இன்று கலவை எனும் பாடத்தை கற்பிக்கலாம் என நினைக்கின்றேன். சடப்பொருட்கள் 2 வகைப்படும். 1 தூய பதார்த்தம், மற்றது கலவை. தூய பதார்த்தம் என்பது மூலகங்களும் சேர்வைகளும் ஆகும். தூய பதார்த்தம் என்பது மூலகங்களும் சேர்வைகளும் ஆகும். கலவை என்பது ஒரு சடப்பொருளில் 2 அல்லது 2 மேற்பட்ட தூய பதார்த்தங்கள் சேர்வதனால் உருவாவது கலவையாகும். எமது சூழலில் அதிகளவான கலவைகளை நாம் காண முடியும். உதாரணமாக வளி, மண், பாறை, கடல் நீர், பானங்கள், பலப்பாகு போன்றவற்றை குறிப்பிடலாம். ஒரு கலவையை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட கூறுகளின் தனித்துவமான இயல்புகள் கலவை நிலையிலும் மாறாமல் காணப்படும். இக்கூறுகளை பௌதிக முறையினால் பிரிக்க இயலும். கலவைகளை 2 வகையாக பிரிக்கலாம். 1 ஏகவின கலவை, மற்றது பல்லின கலவை. ஏகவின கலவை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அவதானிப்பதன் மூலம் கலவையில் அடங்கியுள்ள ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபிரித்து அறிய முடியாது காணப்படுமாயின் அது ஏகவின கலவையாகும். இக்கலவையில் எல்லா பகுதிகளிலும் அதன் இயல்புகளும் கூறுகளும் சமமாக காணப்படும். உதாரணமாக உப்பு கரைசலை எடுத்துக்கொண்டோமானால் அதில் காணப்படும் உப்பினை எமது கண்களால் இனங்காண முடியாது. எனினும் அதன் கூறுகள் எல்லா பகுதிகளிலும் சமமாக பரவி காணப்படும். உதாரணமாக அதன் உப்புத்தன்மை சமமாக பரவி காணப்படும். அடுத்தது பல்லினக்கலவை. பல்லினக்கலவை என்பது அவதானிப்பதன் மூலம் கலவையில் அடங்கியுள்ள ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபிரித்து அறிய முடியாததாயின் அது பல்லினக்கலவையாகும். அவதானிப்பதன் மூலம் கலவையில் அடங்கியுள்ள ஆக்கக்கூறுகளை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபிரித்து அறியக்கூடியதாயின் அது பல்லினக்கலவையாகும். கலவையின் எல்லா பகுதியிலும் அதன் இயல்புகளும் கூறுகளும் இடத்திற்கு இடம் வேறுபட்டு காணப்படும். உதாரணமாக அம்மா வைக்கும் கிழங்கு கறியை எடுத்துக்கொண்டோமானால் அதில் நாங்கள் கிழங்கினை தனியாகவும், கறிவேப்பிலையை தனியாகவும், கடுகு வெந்தயம் போன்றவற்றை தனியாகவும் எடுத்து வைத்துவிட்டு சாப்பிடு பழக்கம் எங்களிடம் இருக்கிறது. இதன்போது நாங்கள் கூறுகளை தனித்தனியாக வேறுபிரித்து இனங்காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே அது ஒரு பல்லினக்கலவை. அதேபோன்று அந்த கூறுகள் அக்கலவையில் ஒரே விதமாக பரம்பி காணப்படுவதில்லை. ஆகவே அது ஒரு பல்லினக்கலவையாக காணப்படும். அடுத்ததாக பிள்ளைகள், இந்த கலவைகளை மேலும் 8 வகையாக பிரிக்கலாம். உங்களது பாடப்புத்தகத்தில் 39 பக்கம் ஒரு அட்டவணை காட்டப்பட்டுள்ளது, அதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஏகவின கலவையை 4 வகையாகவும் பல்லினக்கலவையை 4 வகையாகவும் பிரிக்க முடியும். அவ் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று முதலாவது பதார்த்தம் கோதுமை மா, அது திண்மமாக காணப்படும். இரண்டாவது பதார்த்தம் நீர், அது திரவ நிலையில் காணப்படும். இது இரண்டும் கலக்கும் போது ஒரு பல்லினக்கலவை பெறப்படுகின்றது. ஆகவே இதன் பௌதிக நிலையின் அடிப்படையில் திண்ம திரவ பல்லினக்கலவை எனப்படும். அதேபோன்று உப்பு ஒரு திண்ம பதார்த்தம், நீர் ஒரு திரவ பதார்த்தம். இவை இரண்டும் ஏகவின கலவையை உருவாக்கும். இவற்றின் பௌதிகத்தன்மையின் அடிப்படையில் திண்ம திரவ ஏகவின கலவையாக காணப்படும். திண்ம திரவ ஏகவின கலவையாக காணப்படும். அதேபோன்று தேங்காய் எண்ணெய் திரவ பதார்த்தம், நீர் திரவ பதார்த்தம், இரண்டும் பல்லினக்கலவையை தரும். இதன் பௌதிக நிலையின் அடிப்படையில் திரவ திரவ பல்லினக்கலவையாக காணப்படும். மற்றது மதுசாரம் திரவம், நீர் திரவம். இவை இரண்டும் ஏகவின கலவையை தரும். இவற்றின் பௌதிக நிலைகளின் அடிப்படையில் திரவ திரவ ஏகவின கலவையாக காணப்படும். அடுத்ததாக அட்டவணையில் சீனி திண்ம பதார்த்தமாக காட்டப்பட்டுள்ளது, உப்பு திண்ம பதார்த்தம். இவை இரண்டும் கலந்தால் பல்லின கலவையாக காணப்படும். இதன் பௌதிக நிலையின் அடிப்படையில் திண்ம திண்ம பல்லின கலவை என குறிப்பிடப்படும். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் தங்க ஆபரணங்கள். தங்க ஆபரணங்கள் பொதுவாக 22 கரட் ஆக காணப்படும். அதில் 22 பங்கு தங்கமாகவும் மிகுதி 2 பங்கு செப்பாகவும் காணப்படும். எனினும் செப்பை அதிலிருந்து வேறுபிரித்து அறிய முடியாது. ஆகவே இது ஒரு ஏகவின கலவை. இதன் பௌதிக நிலையின் அடிப்படையில் திண்ம திண்ம ஏகவின கலவையாக காணப்படும். அடுத்ததாக கார்பன் ஆக்சைடு வாயு, மற்றது சுடுநீர். இது ஒரு பல்லின கலவை. கொதிநீரில் பார்த்தீர்கள் என்றால் வாயு குமிழிகளாக வெளியேறும். எங்களுக்கு வாயுவை இனங்காண முடியும். ஆகையால் இது ஒரு பல்லின கலவை. இதன் பௌதிக அடிப்படையில் வாயு திரவ பல்லின கலவையாக காணப்படும். அடுத்ததாக கார்பன் ஆக்சைடு வாயு, குளிர்நீர், ஏகவின கலவையாக காணப்படும். குளிர்நீரில் கார்பன் ஆக்சைடு வாயுவை இனங்காண முடியாது. இதன் பௌதிக அடிப்படையில் வாயு திரவ ஏகவின கலவையாக காணப்படும். அடுத்ததாக கரைசல் எனும் விடயத்தை நோக்கலாம். கரைசல் என்பது ஒரு ஏகவின கலவையாகும். கரைசலில் இரண்டு கூறுகள் காணப்படுகிறது, ஒன்று கரையம், மற்றது கரைப்பான். இங்கு கரையம் குறைந்த அளவும் கரைப்பான் அதிகமாகவும் காணப்படும். உதாரணமாக சீனி கரைசலை எடுத்துக்கொள்வோமானால் சீனி குறைவாகவும் நீர் அதிகமாகவும் காணப்படும். அடுத்ததாக கரைசலில் காணப்படும் கரையத்தின் கரைதிறன் பற்றி நோக்குவோம். கரைதிறன் என்பது பற்றி உங்களது பாடப்புத்தகத்தில் 41 பக்கம் காட்டப்பட்டுள்ளது. அதற்கான வரைவிலக்கணத்தை நோக்குவோமானால் குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திணிவு அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானில் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், குறித்த ஒரு வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையும் கரையத்தின் உயர்திணிவு அவ்வெப்பநிலையில் அக்கரைப்பானில் அக்கரையத்தின் கரைதிறன் எனப்படும். இவ்வரைவிலக்கணத்தை நீங்கள் கருத்தூண்டி வாசித்தால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக பிள்ளைகள், கரைதிறனில் தாக்கம் செலுத்தும் காரணிகள் பற்றி நோக்குவோம். கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்னவென்றால், ஒன்று வெப்பநிலை, மற்றது கரையத்தின் தன்மை, இன்னும் ஒன்று கரைப்பானின் தன்மை. நீங்கள் தீபாவளி தினத்தன்று உங்களது அம்மா பலகாரம் சுடுவதற்காக சீனிப்பாகு தயாரித்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவர் சீனிப்பாகு தயாரிக்கும் போது அதனை குளிர்நீரில் கரைக்காமல் பாத்திரம் ஒன்றில் நீரை கொதிக்க வைத்து பின்னர் சீனியை கரைப்பதை நீங்கள் நோக்கியிருக்கலாம். ஏன், குளிர்நீரில் கரைத்திருக்கலாம் தானே? எனினும் அவர் கொதிநீரில் கரைத்ததற்கு காரணம் என்ன? அம்மா மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. ஆம், அவருக்கு தெரிந்திருக்கிறது வெப்பநிலை அதிகரித்தால் சீனியின் கரைதிறன் அதிகரிக்கும் என்று. ஆகவே வெப்பநிலை ஒரு திண்ம கரையத்தின் கரைதிறனை அதிகரிக்கும். அடுத்ததாக கரையத்தின் தன்மை மற்றும் கரைப்பானின் தன்மை என்பவற்றை நோக்குவோம். நாங்கள் தரம் 10 ஏற்கனவே கற்றோம் சேதன பதார்த்தம் அசேதன பதார்த்தம் என்று. இங்கு அதே போன்று கரையத்தையும் கரைப்பானையும் சேதனம் அசேதனம் என்று வகைப்படுத்தலாம். அவற்றை மேலும் முனைவு தன்மை உள்ளது, முனைவு தன்மை அற்றது என்றும், அதேபோன்று அசேதன சேர்வையையும் முனைவு தன்மை உள்ளது, முனைவு தன்மை அற்றது என்றும் வகை பிரிக்கலாம். அதற்கு உதாரணமாக உங்களது பாடப்புத்தகத்தில் 43 பக்கத்தில் குறித்து காட்டப்பட்டுள்ள அட்டவணையை நீங்கள் நோக்கலாம். சேதன சேர்வைகளுள் முனைவு தன்மை உள்ள சேதன சேர்வையாக மதுசாரம், ஃபோமலின், அசட்ரோன் என்பவற்றை நாம் கருதலாம். அதே போன்று முனைவு தன்மை அற்ற சேதன சேர்வையாக எக்ஸேன், பென்சீன், கார்பன் நாட்குளோரைட் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக அசேதன சேர்வைகளுள் முனைவு தன்மை உள்ள அசேதன சேர்வை நீர், அமோனியா, ஐதரசன் குளோரைட்டு. மற்றது முனைவு தன்மை அற்ற அசேதன சேர்வைகளாக கார்பன் இருசல்பைட்டு, கார்பனீர் ஆக்சைட்டு போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். இங்கு சேதனம் அசேதனம் என்பவை கருத்தில் கொள்ளப்படுவதில்லை. முனைவுத்தன்மை உள்ள சேர்வை முனைவுத்தன்மை உள்ளதோடுதான் கரையும். அதே போன்று முனைவுத்தன்மை அற்றது முனைவுத்தன்மை அற்றதுடன் தான் கரையும். உதாரணமாக உப்பு கரைசலை எடுத்துக்கொள்வோம். இதில் நீர் முனைவுத்தன்மை உள்ள அசேதன சேர்வையாகும். அதே போன்று உப்பு முனைவுத்தன்மை உள்ள அசேதன சேர்வையாகும். இரண்டும் ஒன்றோடு ஒன்று கரைகிறது. மற்றது சீனி கரைசல். இங்கு நீர் முனைவுத்தன்மை உள்ள அசேதன சேர்வை, சீனி முனைவுத்தன்மையுள்ள சேதன சேர்வை. ஆகையால் சீனியானது நீரில் கரைகின்றது. அடுத்ததாக பிள்ளைகள், வாயு பதார்த்தங்களின் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை நோக்குவோம். வாயு பதார்த்தம் ஒன்றின் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் ஒன்று வெப்பநிலை, மற்றது அமுக்கம். வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயு பதார்த்தத்தின் கரைதிறன் குறைவடையும். நான் ஏற்கனவே கூறியது போன்று நீரை கொதிக்க வைத்தோமானால் அதில் வாயு குமிழிகள் வெளியேறும். காரணம், வாயுக்களின் கரைதிறன் குறைந்து அது வாயு குமிழிகளாக வெளியேற தொடங்குகின்றது. அதே போன்று அமுக்கம் அதிகரித்தால் வாயுக்களின் கரைதிறன் அதிகரிக்கும். நீங்கள் அருந்தும் குளிர்பான போத்தல்களை திறக்கும் போது அதிலிருந்து வாயு குமிழிகள் வெளியேறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். இங்கு அந்த போத்தல்களை திறக்கும் போது அமுக்கம் குறைக்கப்படுகிறது. ஆகவே அந்த வாயுவின் கரைதிறன் குறைக்கப்படுகிறது. எனவே வாயுக்கள் வாயு குமிழிகளாக வெளியேறுகிறது. சரி பிள்ளைகள், அடுத்ததாக கலவையொன்றின் அமைப்பு. கலவையொன்றின் அமைப்பை நாங்கள் பின்வருமாறு குறிப்பிடலாம். ஒன்று திணிவு பின்னம், மற்றது கனளவு பின்னம், அடுத்ததாக மூல் பின்னம். இவை அனைத்தும் அலகுகள் அற்ற அமைப்புகளாகும். அதனைத் தொடர்ந்து திணிவு கனளவு விகிதம், மூல் எண்ணிக்கை கனளவு விகிதம், இவை இரண்டும் அலகுகளை உடையவை. முதலாவதாக திணிவு பின்னம். கலவையொன்றிலுள்ள யாதாயினும் ஒரு கூறின் திணிவிற்கும் கலவையின் முழு திணிவிற்கும் உள்ள விகிதம் திணிவு பின்னமாகும். கலவையொன்றிலுள்ள யாதாயினும் ஒரு கூறின் திணிவிற்கும் கலவையின் முழு திணிவிற்கும் உள்ள விகிதம் திணிவு பின்னமாகும். உதாரணமாக 200 கிராம் உப்பு கரைசல் ஒன்றில் 20 கிராம் உப்பு கரைந்திருப்பின் அதன் அமைப்பை திணிவு பின்னத்தில் காட்டலாம். அதில் கரைந்துள்ள உப்பு 20 கிராம், மொத்த கரைசலின் திணிவு 200 கிராம். ஆகையால் 200 இல் 20 என்றவாறு பின்னத்தை இடலாம். இடும்போது அதன் இறுதி விடை 0.1 காணப்படும். அதே போன்று கனளவு பின்னத்தை நோக்குவோம். கரைசலில் உள்ள கூறுகள் இரண்டும் ஒரே அவத்தையில் இருக்கையில், இங்கு அவதானிக்க வேண்டியது ஒரே அவத்தையில் இருக்க வேண்டும். கரைசலில் உள்ள கூறுகள் ஒரே அவத்தையில் இருக்க வேண்டும். திரவ அல்லது வாயு வாயு அவத்தைகளாக காணப்படலாம். கலவையில் உள்ள யாதாயினும் ஒரு கூறின் கனளவிற்கும் கலவையின் முழு கனளவிற்கும் இடையில் உள்ள விகிதம் கனளவு பின்னம் எனப்படும். நாங்கள் ஏற்கனவே திணிவு பின்னத்தை பார்த்தது போன்றே இங்கும் காணப்படுகிறது. உதாரணமாக 50 சென்டிமீட்டர் கணம் எதனால் நீர் சேர்க்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கணமாக மாற்றப்படுகின்றதாம். எப்படி 50 சென்டிமீட்டர் கணம் எதனால் நீர் சேர்க்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கணம் கரைசல் ஒன்றாக மாற்றப்படுகிறது. ஆகவே எதனோலின் கனளவு பின்னம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கு கனளவு பின்னத்தை காண்போமாயின் எதனோலின் கனளவு 50 சென்டிமீட்டர் கணம், மொத்த கரைசலின் கனளவு 250 சென்டிமீட்டர் கணம். ஆகவே 250 சென்டிமீட்டர் கணத்தின் மேல் 50. இதனை வகுக்கும் போது எங்களுக்கு 0.02 எனும் பெறுமானம் பெறப்படுகின்றது. அடுத்ததாக பிள்ளைகள், மூல் பின்னம். இதிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதற்கு நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம் மூலகங்களின் அளவறிதல் தொடர்பான அறிவாகும். கலவையொன்றிலுள்ள யாதாயினும் ஒரு கூறின் மூல எண்ணிக்கைக்கும் கலவையிலுள்ள கூறுகளின் மொத்த மூல எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதமே மூல் பின்னம். உதாரணமாக 100 கிராம் சுண்ணாம்புக்கல் 1800 கிராம் நீரில் கரைக்கப்பட்டுள்ளது. இங்கு கல்சியம் காவனேற்றின் மூல் பின்னத்தை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. இப்போது நாங்கள் முதலாவதாக 2 பதார்த்தங்களினதும் மூல எண்ணிக்கையை அறிய வேண்டும். முதலாவதாக நீரின் மூல எண்ணிக்கையை காண்போம். நீரின் சார் மூலக்கூற்று திணிவு உங்களுக்கு தெரியும், 18. நீரின் மூலர் திணிவு 18 கிராம் மூல் -1. இங்கு எமக்கு தரப்பட்டுள்ள நீரின் திணிவு 1800 கிராம். ஆகவே 1800 கிராமை 18 கிராம் மூல் -1 வகுத்தால் எங்களுக்கு 100 மூல் எனும் விடை பெறப்படும். ஆகவே நீரின் மூல எண்ணிக்கை 100 மூல். அதேபோன்று கல்சியம் காபனேட்டின் சார் மூலக்கூற்று திணிவு 100, அதன் மூலர் திணிவு 100 கிராம் மூல் -1. எமக்கு தரப்பட்ட கல்சியம் காபனேட்டின் திணிவு 100 கிராம். ஆகவே 100 கிராமை 100 கிராம் மூல் -1 பிரிக்கும் போது 1 மூல் எனும் விடை பெறப்படும். ஆகவே மொத்த கரைசலின் மூல எண்ணிக்கை 101. கல்சியம் காபனேட்டின் மூல எண்ணிக்கை 1. ஆகவே இங்கு மூல் பின்னம் 101 மேல் 1 என பெறப்படும். இவை அனைத்திற்குமே அலகுகள் இல்லை. தற்போது திணிவின் கீழ் கனளவு விகிதத்தை அறிவோம். திணிவின் கீழ் கனளவு விகிதத்தை அறிவோம். யாதாயினும் ஒரு கலவையின் அலகு கனளவில் காணப்படும் கரையத்தின் திணிவே திணிவின் கீழ் கனளவு விகிதம் எனப்படும். யாதாயினும் ஒரு கலவையின் அலகு கனளவில் காணப்படும் கரையத்தின் திணிவே திணிவின் கீழ் கனளவு விகிதம் எனப்படும். உதாரணமாக ஒரு பயிற்சியை நோக்குவோம். 1 டெசிமீட்டர் கணம் கரைசலில் 10 கிராம் சோடியம் குளோரைட்டு காணப்படின் அதன் திணிவின் கீழ் கனளவு விகிதம் யாது? திணிவு 10 கிராம், அதன் கனளவு 1 டெசிமீட்டர் கணம். ஆகவே 10 கிராமை 1 டெசிமீட்டர் கணத்தால் வகுக்கும் போது 10 கிராம் டெசிமீட்டர் -3 ஆக காணப்படுகிறது. ஆகவே இதன் திணிவின் கீழ் கனளவு விகிதம் 10 கிராம் டெசிமீட்டர் கைன. இங்கு நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு விடயம் காணப்படுகிறது. அதாவது 1 சென்டிமீட்டர் கணம் 1 மில்லிலிட்டர் ஆகும். 1000 சென்டிமீட்டர் கணம் 1000 மில்லிலிட்டர். இது 1 டெசிமீட்டர் கணத்திற்கு சமனாக காணப்படும். இது ஒரு முக்கியமான விடயமாகும். ஏனென்றால் கனளவுகளை டெசிமீட்டர் கணத்தில் குறிப்பிடுவதே இந்த பயிற்சியை செய்வதற்கு இலகுவாக காணப்படும். அடுத்ததாக மூல் எண்ணிக்கையின் கீழ் கனளவு விகிதம். இதனை காண்பதற்கு எமக்கு இலகுவான ஒரு சமன்பாடு தரப்பட்டுள்ளது. சி சமன் என்னோவ வி. ஏகவீனமான கரைசல் ஒன்றின் அலகு கனளவில் காணப்படும் கரையத்தின் மூல் எண்ணிக்கை இதுவாகும். இதுவே செறிவு எனப்படும். அதாவது ஓரலகு கனளவில் காணப்படும் கரையத்தின் மூல எண்ணிக்கைய நாங்க செறிவாக குறிப்பிடுகிறோம். அதற்கு சி சமன் என்னோவ வி எனும் சமன்பாட்டை குறிப்பிடலாம். என் என்பது மூல எண்ணிக்கை, வி என்பது கனளவு. மூல எண்ணிக்கைக்கு அலகு மூல், கனளவிற்கு டெசிமீட்டர். ஆகவே செறிவின் அலகு மூல் டெசிமீட்டர் -3 ஆகும். அடுத்ததாக நியம கரைசல் தயாரித்தல். நியம கரைசல் தயாரிப்பதற்கு நான் ஏற்கனவே கூறியது போல் சி சமன் என்னோவ வி எனும் சமன்பாட்டை பயன்படுத்தி எமக்கு தேவையான ரசாயன பதார்த்தத்தின் திணிவை அறிய முடியும். அவ்வாறு அறிந்த திணிவை ஆய்வுக்கூடத்தில் காணப்படும் முக்கோல் தராசு அல்லது இலத்திரனியல் தராசை கொண்டு மிக திருத்தமாக அளந்து பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு அளந்து பெற்றுக்கொண்ட ரசாயன பதார்த்தத்தை நியம கரைசலாக தயாரிப்பது எப்படி? உங்களது பாடப்புத்தகத்தில் 54 பக்கம் இந்த நியம கரைசலை தயாரிக்கும் முறை தரப்பட்டுள்ளது. நியம கரைசலை தயாரிப்பதற்கு எமக்கு தேவையான பொருட்களாவன கண்ணாடி புனல், கடிகார கண்ணாடி, கழுவட் போத்தல், கனமான குடுவை, மும்மைக்கோல் தராசு அல்லது இலத்திரனியல் தராசு. இங்கு கழுவட் போத்தலில் காய்ச்சி வடிகட்டப்பட்ட நீர் காணப்படும். ஆகவே நான் ஏற்கனவே கூறியது போன்று எமக்கு தேவையான பதார்த்தத்தை கணித்தல் முறை மூலம் கண்டறிந்த பின்னர் அதனை மும்மைக்கோல் தராசு அல்லது இலத்திரனியல் தராசில் மிக திருத்தமாக அளந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் கடிகார கண்ணாடியை பயன்படுத்தலாம். இதன் போது கடிகார கண்ணாடியின் திணிவையும் சேர்த்து நாங்கள் அளவிட வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் பெற்றுக்கொண்ட கனமான குடுவையில் கண்ணாடி புனலை வைத்து நிறுத்து எடுக்கப்பட்ட ரசாயன பதார்த்தத்தை கழுவட் போத்தலின் உதவியுடன் அந்த கண்ணாடி புனலினுள் கழுவிவிட வேண்டும். அவ்வாறு கழுவிவிடும் போது அதன் உட்புறத்தை நாங்கள் நன்றாக கழுவ வேண்டும். பின்னர் கனமான குடுவையில் 1/2 நீர் சேர்த்து அதனை முறையாக கலக்க வேண்டும். பின்னர் கனமான குடுவையின் மூடியினால் 1/3 காட்டப்பட்டுள்ளது போன்று கனமான குடுவையை கண்மட்டத்தில் வைத்து கழுவட் போத்தலின் மூலம் சிறிது சிறிதாக நீரை சேர்க்க வேண்டும். இவ்வாறு சேர்ப்பதன் மூலம் நாங்கள் நியம கரைசலை தயாரிக்க முடியும். அதன் பின்னர் குறித்த போத்தலை மூடியினால் மூடி தலைகீழாக திருப்பி மீண்டும் நேராக வைக்க வேண்டும். அதன் பின்னர் குறித்த நியம கரைசல் குடுவைக்கு சுட்டு துண்டு இட வேண்டும். அதாவது அதற்கு பெயரிடுதல் வேண்டும். பெயரிடாமல் ஒரு நியம கரைசலை நாங்கள் வைப்போமாயின் அக்கரைசல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பது அறிய முடியாது. உதாரணமாக அதில் அமில கரைசல் காணப்படுமாயின், பெயரற்ற அமில கரைசல் காணப்படுமாயின் அதனை தற்செயலாக வேறு பரிசோதனைகளுக்கு பயன்படுத்த கூடும். அது ஆபத்தை விளைவிக்கும். ஆகையால் குறித்த நியம கரைசலிற்கு நாங்கள் சுட்டுத்துண்டம் மூலம் பெயரிட வேண்டும். சுட்டுத்துண்டத்தில் காணப்பட வேண்டிய விடயங்கள் இது கடந்த வருடம் வினா பத்திரத்தில் வினவப்பட்ட ஒரு கேள்வியாகும். சுட்டுத்துண்டத்தில் குறித்த நியம கரைசலின் பெயர், அதன் செறிவு என்பவற்றை குறித்து அதில் நாங்கள் பெயரிட வேண்டும். ஆகவே இந்த முறை மூலம் நாங்கள் நியம கரைசலை தயாரித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக பிள்ளைகள், கலவையொன்றின் கூறுகளை பிரித்தல். இதற்காக நாங்கள் பல்வேறு முறைகளை பயன்படுத்துகிறோம். முதலாவது, அரிசியிலிருந்து கல் மண் அகற்றுதல், கடல் நீரிலிருந்து உப்பு பிரித்தெடுத்தல், கரும்பு சாற்றிலிருந்து சீனி பிரித்தெடுத்தல், கிணற்று நீரிலிருந்து காய்ச்சி வடித்த நீரை பெறல், வலியிலிருந்து ஆக்சிஜன் நைதரசன் ஆகிய வாயுக்களை பெறல் போன்றவாறு நாம் அன்றாட வாழ்வில் பல்வேறு பிரித்தெடுத்தல் முறைகளை பயன்படுத்துகிறோம். இதற்காக கலவையொன்றின் கூறுகளை பிரிக்கும் பல்வேறு முறைகளையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக பொறிமுறை வேறாக்கல், ஆவியாக்கல், வடித்தல், பளிங்காக்கல், மீளப்பளிங்காக்கல், கரைப்பான் பிரித்தெடுப்பு, எளிய காட்சி வடித்தல், பகுதிப்பட காட்சி வடித்தல், கொதிநீராவி காட்சி வடித்தல், நிறப்பதிவியல் முறை போன்ற முறைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதில் முதலாவதாக பொறிமுறை வேறாக்கல் எனும் முறையை நோக்குவோமானால், கலவையின் கூறுகளின் அடர்த்தி வித்தியாசம், துணிக்கைகளின் வித்தியாசமான பருமன், துணிக்கைகளின் காந்த இயல்பு, மின்னியல்பு போன்ற பௌதிக கணிகங்களின் அடிப்படையில் ஒரு கலவையில் உள்ள கூறுகளை வேறுபடுத்தல் பொறிமுறை வேறாக்கல் எனப்படும். உங்களது பாடப்புத்தகத்தில் 59 பக்கம் ஒரு அட்டவணையில் இந்த பொறிமுறை வேறாக்கல் முறைகள் காட்டப்பட்டுள்ளது. அட்டவணை 3.3 பொறிமுறை வேறாக்கல் முறை பயன்படுத்தும் சந்தர்ப்பம், பாவிக்கப்படும் பௌதிக இயல்புகள் என அந்த அட்டவணை காட்டப்பட்டுள்ளது. முதலாவது புடைத்தல். அம்மா அரிசியிலிருந்து உமியையும் தவிடையும் பிரித்தெடுப்பதற்காக இம்முறையை பயன்படுத்துகிறாள். இதன் போது கூறுகளின் அடர்த்தி வித்தியாசம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது களைதல். அரிசியை களையும் போது அரிசியில் உள்ள மணல் சிறுகற்கள் அகற்றப்படுகிறது. இதன்போது கூறுகளின் துணிக்கைகளின் பருமன் வித்தியாசம் பயன்படுத்தப்படுகிறது. அதேபோன்று அரித்தல். அரித்தலின் போதும் அரிசியிலிருந்து மணலை நீக்குதல், கூறுகளின் அடர்த்தி வித்தியாசம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நீரில் மிதக்க விடுதல். பழுதடைந்த முட்டையை இனங்காண்பதற்கு நாங்கள் அதனை நீரில் மிதக்க விட்டு பார்ப்போம். அப்போது நீரின் மேலாக முட்டை மிதந்தால் அது பழுதடைந்து உள்ளது என்று தீர்மானிப்போம். அதே போன்று நெல்லிலிருந்து பதர் நெல்லை வேறு பிரித்து எடுப்பதற்காக நெல்லை நீரில் இடல். அவ்வாறு இடும்போது பதர் நெல் அடர்த்தி வித்தியாசத்தின் காரணமாக மிதக்கும். ஆகவே இங்கு பயன்படுத்தப்படும் பௌதிக இயல்பு கூறுகளினதும் நீரினதும் அடர்த்தி வித்தியாசமாகும். அடுத்ததாக ஓடும் நீரில் விடுதல். உலோகத்தாதிலிருந்து பொன்னை வேறாக்குதல். கூறுகளின் அடர்த்தி வித்தியாசம் இங்கு பௌதிக இயல்பாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது காந்தப்புலத்தின் மூலம் வேறாக்குதல். கனிய மணல்களிலிருந்து பல்வேறு கனிப்பொருட்களை வேறாக்குதல். இங்கு கூறுகளின் காந்த இயல்பு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறாக பொறிமுறை வேறாக்கல் முறை பயன்படுத்தி பல்வேறு வேலைகளை, பல்வேறு பிரித்தெடுப்புகளை நாங்கள் செய்கிறோம். அடுத்ததாக ஆவியாக்குதல். உதாரணமாக கித்தூள் மரத்திலிருந்து பெறப்படும் பதநீர் நீரையும் வெள்ளத்தையும் கொண்டு காணப்படும். அதிலிருந்து நீரை ஆவியாக்கி வெள்ளத்தை பெறுவோம். இந்த வெள்ளம் கித்தூள் கருப்பட்டி என குறிப்பிடப்படும். ஆகவே கலவையொன்றிற்கு வெப்பத்தை வழங்கி அதில் அடங்கியுள்ள தேவையற்ற கூறுகள் ஆவியாக்கப்பட்டு தேவையான கூறுகள் பிரித்தெடுக்கும் முறையே ஆவியாக்கல் எனப்படும். அடுத்ததாக வடித்தல். வழமையாக நாங்கள் இவ்பிரித்தெடுப்பு முறையை எமது சமையலறையில் நாங்கள் செய்வதுண்டு. உதாரணமாக தேங்காய் பூவிலிருந்து தேங்காய் பாலை வடிகட்டி பெற இயலும். இங்கு தேங்காய்பூ வடியில் எஞ்சும், இதனை மீதி என குறிப்பிடுவர். அதேபோன்று எஞ்சிய திரவத்தை வடிதிரவம் என குறிப்பிடுவோம். ஆய்வுக்கூடங்களில் இவ் வடித்தல் செயற்பாட்டிற்காக வடிதாளை பயன்படுத்துவோம். அடுத்ததாக பளிங்காக்கல். திண்ம பதார்த்தமாக மாறக்கூடிய கரையம் ஒன்றின் நிரம்பட்கரைசலை வெப்பமேற்றி செறிவாக்குவதன் மூலம் அதிலுள்ள திண்ம பதார்த்தத்தை வேறாக்கும் முறையே பளிங்காக்கல் ஆகும். அதாவது உதாரணமாக குறிப்பிட்டால், கரும்பு சாற்றிலிருந்து சீனி பெறப்படல், கடல் நீரிலிருந்து உப்பு உற்பத்தி செய்யப்படுதல். இங்கு நிரம்பட்கரைசல் என குறிப்பிடப்படுவது குறித்த வெப்பநிலையில் கரைப்பான் ஒன்றில் கரையவல்ல உயர் அளவு கரையத்தை கொண்ட உயர் செறிவு கரைசல் நிரம்பட்கரைசல் ஆகும். அடுத்ததாக மீளப்பளிங்காக்கல். மாசுக்களுடன் கூடிய திண்ம பதார்த்தத்தை நீரில் கரைத்து அதனை மீண்டும் வெப்பப்படுத்தி மீண்டும் வெப்பப்படுத்தி ஆவியாக்குவதன் மூலம் அப்பதார்த்தத்தை மீண்டும் பெற முடியும். ஏற்கனவே பளிங்காக்கல் முறை மூலம் பெறப்பட்ட உப்பில் உள்ள மாசுக்களை இம்முறை மூலமே தூய்மைப்படுத்தப்படுகிறது. அடுத்தது கரைப்பான் பிரித்தெடுப்பு. ஒன்றோடு ஒன்று கலக்கும் தகவற்ற கரைப்பான்கள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக அயடினானது நீரை விட கார்பன் நாட்குளோரைட்டிலும் சக்கர எக்ஸைனிலும் நன்றாக கரையும். ஆகவே நீரில் கரைந்துள்ள அயடினை பிரித்தெடுப்பதற்காக அதனுடன் கார்பன் நாட்குளோரைட்டை சேர்க்கலாம். அவ்வாறு சேர்க்கும்போது நீரிலுள்ள அயடின் கார்பன் நாட்குளோரைட்டில் கரையும். பின்னர் பிரிபுணலை கொண்டு கார்பன் நாட்குளோரைட் கரைசலை நாங்கள் பிரித்தெடுக்க முடியும். பின்னர் கார்பன் நாட்குளோரைட் கரைசலில் இருந்து அயடினை வேறு பிரித்தெடுப்பது எப்படி? இங்கு கார்பன் நாட்குளோரைட் ஆவி பரப்பு கூடியது. ஆகவே அதனை வெப்பப்படுத்துவதன் மூலம் நாங்கள் அயடினை மிக இலகுவாக வேறு பிரித்து பெற முடியும். அடுத்ததாக எளிய காட்சி வடித்தல். இங்கு இரண்டு கூறுகள் ஒரு கரைசலில் காணப்படுமாயின் அதனை எளிய காட்சி வடித்தல் முறை மூலம் பிரித்தெடுக்க முடியும். இதற்கு இலிப்பீக்கின் ஒடுக்கி பயன்படுத்தப்படுகிறது. கரைசல் அல்லது கலவை ஒன்றை கொதிக்க வைத்து பெறப்படும் ஆவியை ஒடுக்குவதன் மூலம் அதன் கூறுகளை வேறாக்குதல் காட்சி வடித்தல் எனப்படும். இங்கு ஆவி பரப்பு கூடிய மற்றும் ஆவி பரப்பு குறைந்த இரண்டு கூறுகள் காணப்படும். கொதி நீராவி காட்சி வடித்தல் வழமையாக இந்த முறை காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதாவது பல்வேறுபட்ட எண்ணெய்களை பிரித்தெடுப்பதற்காக இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. இதன் போது தாவர பகுதிகளிலிருந்து எண்ணெயை பிரித்தெடுப்பதற்காக இந்த முறை பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது ஒரு தாவர பகுதியை ஒரு குடுவையில் இட்டு அதற்கு கொதி நீராவியை செலுத்தும் போது அக்கொதி நீராவியுடன் அதில் காணப்படும் எண்ணெயும் ஆவியாகி வெளியகற்றப்படும். அந்த ஆவி இலிப்பீக்கின் ஒடுக்கியின் மூலம் ஒடுக்கப்பட்டு பின்னர் ஒரு குடுவையில் சேகரிக்கப்படும். இங்கு நீரும் அவ் எண்ணெயும் காணப்படும். நீரும் எண்ணெயும் அடர்த்தி வித்தியாசத்தின் காரணமாக ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை. ஆகவே அதனை இலிப்பீக்கின் ஒடுக்கியின் மூலம் பிரித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக பகுதிப்பட காட்சி வடித்தல். இங்கு கலவையில் பல்வேறுபட்ட அதாவது இரண்டிற்கு மேற்பட்ட கூறுகள் காணப்படும். இதனை பிரித்தெடுப்பதற்காக ஒடுக்கல் அரண் கோபுரத்தை பயன்படுத்த முடியும். உதாரணமாக கச்சா எண்ணெய் உங்களது பாடப்புத்தகத்தில் 67 பக்கம் 1:3.15 காட்டப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து பெறப்படும் கச்சா எண்ணெயானது கொதிக்க வைக்கும் போது அதில் காணப்படும் பல்வேறு கூறுகள் அதன் கொதிநிலைக்கு ஏற்ப ஒடுங்கல் அரண் கோபுரத்தில் பிரித்தெடுக்கப்படுகிறது. உதாரணமாக தார் கப்பல்களில் பயன்படுத்தப்படும் இன்கா எண்ணெய், மசகு எண்ணெய்கள், டீசல், ஜெட் விமான எரிபொருள், ரசாயன பதார்த்தங்கள், பெட்ரோல், வாயு சிலிண்டர்கள், பெட்ரோலிய வாயு போன்றவற்றை இதன் மூலம் பிரித்தெடுக்க முடியும். நான் ஏற்கனவே கூறியது போன்று கொதிநீராவி காட்சி வடித்தல் மூலம் எமது நாட்டில் கருவாயிலை எண்ணெய், கருவாப்பட்டை எண்ணெய், சிற்றநெல்லா எண்ணெய், சாதிக்காய் எண்ணெய், மிளகாய் எண்ணெய், ஏலக்காய் எண்ணெய் போன்றவை தயாரிக்கப்படுகின்றது. இவை மருந்திற்காக, நறுமண பொருளிற்காக, சுவையூட்டியாக, பட்பசை தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நிறப்பதிவியல் முறை. இது கடந்த வருட வினாபத்திரத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாகும். இங்கு நிலையான அவத்தை, அசையும் அவத்தை எனும் இரண்டு கூறுகள் காணப்படும். நிலையான அவத்தையாக அதில் காணப்படும் கடதாசியையும் அசையும் அவத்தையாக நாங்கள் பரிசோதனை செய்யும் கரைசலின் துளியையும் குறிப்பிடலாம். இங்கு குறித்த கரைசலின் துளியிலிருந்து கூறுகளை பிரிப்பதற்கு ஆவிப்பரப்புடைய பதார்த்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இம்முறை மூலம் பச்சையத்தில் உள்ள கூறுகளை அறிய, நீரில் கரைந்துள்ள நச்சு ரசாயன பதார்த்தங்களை கண்டறிய முடியும். அதே போன்று தாவரங்களில் உள்ள தொழிற்பாடுடைய ரசாயன சேர்வைகளை இனங்காண முடியும். நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், கடை தெரு வழியே சுகாதார அதிகாரிகள் உணவில் உள்ள தேவையற்ற நிறப்பதார்த்தங்களை அறிவதற்காக இம்முறையை பயன்படுத்த கூடும். அவ்வாறு பயன்படுத்தி அவர்கள் நிறப்பதார்த்தங்களை பிரித்தறிந்து அவை உடலுக்கு தகுந்ததா அல்லது தகுதியற்றதா என்பதை தெரிவு செய்து அவர்கள் அப்பொருளின் தரத்தை தீர்மானிப்பார்கள். அடுத்ததாக உப்பளங்களில் உப்பு பிரித்தெடுப்பு. உப்பளங்களில் உப்பு பிரித்தெடுக்கும் போது மூன்று பாத்தி முறைகளில் உப்பு பிரித்தெடுக்கப்படுகின்றது. இங்கு முதலாவது பாத்தியில் உப்பானது சூரிய வெப்பத்தின் காரணமாக இருமடங்கு செறிவை அடைகிறது. இதன் போது கல்சியம் காபனேற்று வீழ்படிவாகின்றது. அதன் பின்னர் அக்கரைசல் மற்றொரு பாத்திக்கு மாற்றப்படுகிறது. இங்கு குறித்த கரைசல் நான்கு மடங்கு செறிவாக காணப்படுகிறது. இங்கு ஜிப்சம் வீழ்படிவாகும். இது கல்சியம் சல்பைட்டு இரண்டு நீர் மூலக்கூறுகள் சேர்ந்து காணப்படும். இவ்ஜிப்சமானது சீமெந்து தயாரிப்பில் பயன்படுகின்றது. அடுத்தது இறுதியான பாத்திக்கு இந்த திரவம் பாய்ச்சப்படுகிறது. இந்த திரவத்தில் குறித்த கரைசல் 10 மடங்கு செறிவாக மாற்றப்படுகிறது. இதன்போது சோடியம் குளோரைட்டுடன் மெக்னீசியம் குளோரைட்டு, மெக்னீசியம் சல்பைட்டு போன்ற உப்புகளும் வீழ்படிவாகின்றன. நான் மேலே குறிப்பிட்டது போன்று மெக்னீசியம் குளோரைட்டு, மெக்னீசியம் சல்பைட்டு போன்ற உப்புகள் சோடியம் குளோரைட்டு உப்பின் கசப்புத்தன்மைக்கு காரணமாக அமைகிறது. ஆகவே உப்பளத்திலிருந்து பெறப்பட்ட உப்பை அரிய வடிவத்தில் அடுக்கி அதனை கிடுகுகளால் மூடி 6 மாதங்களுக்கு விடப்படும். இதன் போது அதில் காணப்படும் மெக்னீசியம் குளோரைட்டு, மெக்னீசியம் சல்பைட்டு போன்றவை நீர்மயமாகி வெளியேறும். பின்னர் குறித்த உப்பினை மீண்டும் மீளப்பளிங்காக்களுக்கு உட்பட்டு பக்கெட்டுகளில் அடைத்து நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், இன்றைய தினம் கலவை எனும் பாடத்தை சிறப்பாக விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில் இந்த பாடத்தை நீங்கள் எவ்வாறு விளங்கியுள்ளீர்கள் என்பதை அறிவதற்காக நான் உங்களுக்காக 3 வினாக்களை தொடுக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வினாக்களை 076-77-42-154 மீண்டும் கூறுகிறேன், 076-77-42-154 என்ற இலக்கத்திற்கு SMS செய்வதன் மூலம் உங்களது பாட தெளிவை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே உங்களது விடைகளை அந்த இலக்கத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது வினா, கலவைகளின் 2 வகையும் எவை? இரண்டாவது வினா, கரையம் ஒன்றில் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் எவை? மூன்றாவது வினா, 0.5 mu·dm-3 செறிவை உடைய 250 cm கணம் குளுக்கோசு கரைசலை தயாரிப்பதற்கு தேவையான குளுக்கோசின் திணிவு யாது? சரி பிள்ளைகள், உங்களது விடைகளை நான் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்திற்கு SMS செய்யுங்கள். ஆகவே இத்தோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜேந்திரன் சுதாகரன்.